إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்விடத்திலே எனக்கும் உங்களுக்கும் பயன் தரக்கூடிய இல்மை வேண்டியவனாக, அல்லாஹுடைய வேதத்தை, நபியின் சுன்னாவை, அல்லாஹுடைய தீனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்பினார்களோ அந்த அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை வழங்குவானாக என்றும் வேண்டியவனாக, நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹுவின் வேதத்தில் சந்தேகம் கொள்வதிலிருந்தும், அல்லாஹுடைய வேதத்தில் நபியின் சுன்னாவில் முரண்பாடுகளை தேடுவதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பாக அவற்றை வைக்க வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தலைப்பின் கீழே தொடர்ந்து பல சர்ச்சையான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து வருகிறோம். அதாவது, ஒரு சிலர் தங்களை தாங்களே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய தூய்மையானவர்கள், உண்மையானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய சித்தறிவின்படி அவர்களுக்கு புரியாத அல்லது உள்ளங்களில் சந்தேகம் உள்ள மார்க்கத்தில் கோணலை தேடக்கூடிய மக்களால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மீது தொடங்கினார் செய்யப்பட்ட சர்ச்சைகளை, செய்யப்பட்ட குழப்பங்களை, சந்தேகங்களை. அதாவது, அந்த முனாபிக்குகள், யூதர்களோ கிறிஸ்தவர்களோ, அவர்கள் எடுத்த வாந்தியை இவர்கள் உண்டு திரும்ப கட்டிக் கொண்டிருக்கிறார். இவர்களாக சிந்தித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தானே தவிர, பெரும்பாலும் இவர்கள் ஆட்சேபிக்கின்ற ஹதீஸுகள் சமீப காலத்திலே யூதர்களால் கிறிஸ்தவர்களால் ஆட்சேபிக்கப்பட்ட ஹதீஸுகள். என்றால், இது குறித்த விளக்கங்களை நாம் தேடுவதற்காக இன்றைய நவீன வசதிகளை, ஏனென்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை விட நம்முடைய மூத்த நூல்கள் இன்று இணையதளங்களிலே கிடைக்கின்ற காரணத்தால் அந்த மூத்த நூல்களில் இது பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று நாம் ஆராய்ச்சி செய்யும் போது, இந்த ஹதீஸுகளுடைய அந்த தேடல் வார்த்தைகளை கொண்டு பார்க்கும்போது, இந்த ஹதீஸுகள் இதற்கு முன்பு, சில காலங்களுக்கு முன்பு இஸ்லாமிய விரோதிகளால் இஸ்லாத்தின் மீது செய்யப்பட்ட ஆட்சேபனைகளாக, அவர்களுடைய கண்களில் பட்ட குறையாக பட்டியலிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு தவறான விஷயத்தை எடுத்துக்கொண்டு அப்ப அதை மறுத்துவிட்டால் மார்க்கம் சுத்தமாகிவிடும். இப்படி அவர்கள் எந்த ஹதீஸுகளை குறையாக கூறுகிறார்களோ அந்த ஹதீஸுகளுடைய உண்மை விளக்கம் என்ன என்று அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக, அதற்குரிய உண்மை விளக்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு பதிலாக, அந்த அவர்களுடைய சந்தேகங்களின் அடிப்படையை அப்படியே ஏற்று அதை நம்பி, ஓஹோ அப்ப நம்மள்கிட்டதான் ஏதோ தப்பு நடந்திருக்கும், நம்முடைய உமத்தவர்கள் தான் கண்டிப்பாக தப்பு செய்திருப்பார்கள், பேசக்கூடிய பேச்சில் இப்ப கேட்பீங்க, உள்ளார நுழைச்சிருப்பாங்க, உட்டு அடிச்சிருப்பாங்க என்பதாக கூறி அந்த ஹதீஸுகளை எல்லாம் இஸ்லாமிலிருந்து எடுத்துவிட்டால் இஸ்லாம் பரிசுத்தமாயிடும் என்பதாக இவர்கள் நினைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார்களே. அந்த ஹதீசுடைய லிஸ்டில் தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸ், அதுவும் பெரிய பெரிய மூத்த சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். சாலிம் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சஹ்லா ரலி அல்லாஹு அன்ஹா பால் கொடுத்த ஹதீஸ். இப்ப இந்த ஹதீசுடைய விளக்கத்துக்கு முன்னாடி அவர்களுடைய வாயினால் இந்த ஹதீஸ் எப்படி விமர்சிக்கப்படுகிறது என்பதை நாம் ஒருமுறை இன்ஷாஅல்லாஹ் கேட்டுக்கொள்வோம்.
இது ரொம்ப உள்ளதுல மோசமான விஷயம். இப்ப நான் சொல்றது ஏனென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து சாலிம் ஒருத்தர் இருக்காரு, ஒரு இளைஞர்.
இந்த பேச்ச ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க, உள்ளதுலயே மோசமான விஷயம். பேச்ச ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு முன்னுரையை கொடுக்கிறார்கள் என்றால், கேட்கக்கூடியவர்களின் அந்த உள்ளங்களை முதலிலே ஆரம்பமாக இவர்கள் தங்கள் வசப்படுத்திக் கொள்கிறார்கள். தாங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு ஏற்ப அவர்கள் சிந்திக்கும்படி அவர்களுடைய மனதை கவர்ந்து கொள்கிறார்கள். இப்ப சொல்ல போகக்கூடிய விஷயம் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயத்தை விட ரொம்ப மோசமான விஷயம். படுத்து எப்படி சொல்றாங்க பாருங்க.
சாலிம் ஒருத்தர் இருக்கார், ஒரு இளைஞர், வீட்டுக்கு எப்பவும் போல வருவார். அப்ப ஹுதைபா என்ன நினைக்கிறாரு,
புரிஞ்சுங்களா? ரெண்டாவது கட்டம், சாலிம் ஒருத்தர் இருக்கார், அவர் ஏதோ கிராமத்துல வளர்ந்தவர் மாதிரி, அவருக்கு நம்பிக்கை எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி, அல்லது புதுசா ஏதோ முஸ்லாத்துக்கு வந்து மார்க்கமே தெரியாத ஒரு மனுஷர் மாதிரியும், அவருக்கு இந்த நீருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு தொடர்பு இல்லாத மாதிரியும், ஏதோ வயல்வெளியில விவசாயத்தில் அல்லது இங்கேயே இருக்கக்கூடிய ரசுல்லாவோட நெருக்கம் இல்லாத, தொடர்பு இல்லாத, நபியுடைய சபைக்கு வராத, அவருக்கு மார்க்கத்தில் வேற எந்த விதமான சிறப்போ பெயரோ புகழோ, அல்லாவிடத்தில் அல்லாவுடைய ரசூலிடத்தில் ஒரு நெருக்கமோ அப்படிலாம் இல்லாம சாலிம் ஒருத்தர். இப்ப இவங்களுக்கு சாலிமை பற்றி வரக்கூடிய சிறப்புகளுடைய ஹதீஸுகள் தெரியாம இப்படி பேசியிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எந்த புகாரி எந்த முஸ்லீம்ல இருந்து எடுத்து சாலிமி மீது இப்படிப்பட்ட விமர்சனத்தையோ அல்லது சஹலாவி மீது விமர்சனத்தையோ அல்லது கடைசியில இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு ஹதீஸே இல்லைன்னு மறுக்கிறாங்களோ, இப்படி ஒரு சம்பவம் இருந்திருந்தாலும் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு மறுக்கிறாங்களோ, இந்த சாலிமி பற்றிய சிறப்புகள் அதே சஹி புகாரியில இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த பாடங்கள் பதிவு செய்யப்படும். இரண்டாவது, இந்த சாலிம் என்ற சஹாபிய சாதாரண பாமர மக்கள் வேண்டுமானால் தெரியாமல் இருப்பார்களே தவிர, மார்க்க இல்மோடு குர்ஆனோடு ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு அறிஞரும் ஷரியத்துடைய ஒவ்வொரு மாணவரும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய சஹாபாக்களே ஒருவர், சாதாரண சஹாபாக்கள் அல்ல. ஹதீஸை படிக்கக்கூடிய, குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியம், அதாவது மாணவர்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சகாபாக்களிலே ஒருவர். அதனால இவங்களுக்கு தெரியாத அவங்களுடைய பின்னணி அப்படின்னு நம்ம தவறா நினைக்கிறாரு.
அப்ப ஹுதைபா என்ன நினைக்கிறாரு, இவர் இளைஞரானது அன்னிய பெண்ணுதானே இவங்க, என்னுடைய மனைவி அவருக்கு யாரு, அந்நியர், ரெண்டு பேரும் தனித்திருக்க முடியாது, நான் இல்லாத நேரத்தில் அவர் வீட்டுக்கு வருவது மார்க்கப்படி தப்பு, என்ன பிள்ளையா இருந்தா வரலாம், பாலூட்டின பிள்ளையா இருந்தா கூட வரலாம், சாலிம் வந்து வீட்டுக்கு வருவது ஹுதைபாவுக்கு பிடிக்கல, கிடைக்காது.
இப்ப அரபி வாசிக்கிறீங்கல்ல, இதையே இடையிலிருந்து வாசிக்கிறீங்க. நீங்க உண்மையிலேயே ஹதீஸ் வந்து குரானுக்கு முரண்படுது அறிவுக்கு முரண்படுதுன்னு மறுக்கிறதா இருந்தா மொத்த ஹதீஸ படிக்கும். ஹதீசனுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிச்சுட்டு மக்கள்கிட்ட கேளுங்க, அல்லது நீங்க விளக்க சொல்லுங்க. எங்கே ஒரு துண்டு வாசகம் இவர்களுடைய நப்சானியத்தான கருத்துக்கு சாதகமாக இருக்கிறதோ, என முன்பு தொடர்ந்து பார்த்தான். இப்ப வயலுடைய புத்தலி இதை மட்டும் எடுத்துக்கலாம், முன்னாடி பின்னாடி தொடரலாம் இல்லாம தோல்வியாளிகளுக்கு கேடுதான். அப்ப யாரும் சொல்ல மாட்டாங்க இது இப்படி எடுத்தா என்னப்பா தோல்வியாளிகளுக்கு கேடு அல்லாவே சொன்னான். அப்ப எதுக்கு சொல்லணும்? இப்ப இந்த மாதிரி இவர் எடுத்து படிக்கக்கூடிய வாசகம் என்ன, எதன் மீது இவர் விமர்சனத்தை அமைத்து ஹதீஸை மறுக்க போகிறாரோ அதற்கான ஹதீஸ்லிருந்து ஒரு துண்டை மட்டும் எடுக்கிறார். இந்த ஹதீஸ் பதியப்பட்ட அதே சஹி முஸ்லிம்ல அல்லது சஹி புகாரில நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது நீங்க ஒரு நீதவானாக இருந்தால் மேலிருந்து படி. இப்ப நான் உங்களுக்கு நிமிஷம் படிச்சு காட்டுறேன். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, சாலியின் மேல ஒரு வெறுப்பு உண்டாக்கணும், சஹ்ராவின் மீது ஒரு கெட்ட எண்ணத்தை உண்டாக்கணும், ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு தவறான ஒரு எண்ண தவறான ஒரு அந்த நோக்கமோ குறிக்கோளோ இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த ஹதீசனுடைய வார்த்தைகள் இருந்து முன்பின் தொடரை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு ஒரே ஒரு துண்டை மட்டும் எடுத்து மக்களுக்கு முன்னால் வைக்கிறார். அப்ப இப்படி இவங்க வைக்கும் பொழுது கண்டிப்பா இவங்க முன்னாடி சொன்னாருப்பாங்க, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உள்ளதிலேயே மோசமான விஷயம் அப்படித்தான் கேட்கிறவங்களுக்கு புரியும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்கிறார்.
ஆண்கள் எதை அடைவார்களோ அந்த பருவத்தை அடைந்து விட்டார், முழு ஆம்பளை ஆகிவிட்டார். அக்கடமா அக்களும் ஆண்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் விளங்குமோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நல்லா விளங்கக்கூடிய பருவத்தை அடைந்து விட்டார். அன்னப்பு எதுக்குள்ள அலையினா அவர் எங்க வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அன்னபி நப்சி அபி ஹுதைபா மின் தாலிக்க செய்யும் என் கணவருடைய மனசுல இதுல ஒரு அதிருப்தியையும் ஒரு கோபத்தையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு முறையிடுறாங்க. அப்ப ரிசுல்லா சொல்றாங்க, ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, அந்த சாலிமை கூட்டிட்டு போய் நீ பால் கொடுத்துருக்க. யாரு சொல்றாங்க, 25 வயசு இளைஞர் கூட்டிட்டு போய் குழந்தைக்கு பால் ஊட்டுறதா மார்க்கத்தில் இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்பளை பால் ஊட்டினா அம்மா வாயிருவாங்க, அதுக்கு பிறகு அவங்க அந்த இளைஞனா பிறப்பு அந்த அம்மாவோட இருப்பு தப்பு கிடையாது. ஏன் பெத்த தாய் மாதிரி ஒரு பொம்பளை வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு பால் ஊட்டி அந்த சின்ன பையன் வந்து 25 வயசு ஆகி இந்த பொம்பளைக்கு ஒரு 45 வயசு ஆகிருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தால் ஒன்னா போனால் பிரயாணம் பண்ணா ஒரு வீட்டில் தங்கி இருந்தால் குற்றம் இல்லையே. மகன் இவங்க பால் ஊட்டுற தாய், அவங்க அந்த பையன் வந்து பால் குடிச்ச மகன், இது ஓகே. இது எது வரைக்கும் தான், அது குழந்தை பருவத்தில் தான் பால். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஹவுலைனி காமிலைனி உல் வாலிதாத்து யுர்னேன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, தாய்மார்கள் வந்து தங்கள் பிள்ளைகளுக்கு 2 வருஷம் பால் ஊட்டுவார்கள். அவ பால் ஊற்ற பருவம் எவ்வளவுதான், 2 வருஷம் தான். ஹம்லுஹு ஃபிஸாலுஹு ஃயாமைனி, தாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தால் அவனை சுமந்தது பால் ஊட்டுறதுல 2 வருஷம் என்று என்ன செய்யணும், அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அப்ப பால் ஊட்டுவது வந்து 2 வருஷத்துக்கு உள்ளதானே, இவர் இளைஞர் தானே, இளைஞரை போய் நீ போய் பால் ஊடு, பால் கொடுத்து உனக்கு அவன் மகனாயிருவாரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம் போகலாம், குற்றம் வராதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி நடந்திருக்குமாங்க,
சரி ஆரம்பிச்சாங்க. முதல்ல எப்படி ஹதீஸ கொச்சையா படிச்சு காட்ட முடியுமோ அந்த மாதிரி படிச்சு காட்டிட்டாங்க. எப்படி கேட்கக்கூடியவர்களுடைய உள்ளங்கள்ல அந்த ஹதீஸின் மீதும் அந்த ஹதீஸை பதிவு செய்த அறிஞர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாரும் மேலையும் ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படுமோ அந்த மாதிரி ஹதீஸ படிச்சு வாசிச்சு காட்டான். இப்ப அடுத்து விமர்சனத்தை தொடரலாம்.
25 வயசு பையனுக்கு வந்து அது பால் ஊற்ற மாதிரி ஒரு எண்ணம் வருமா, வேற மாதிரி எண்ணம் வருமா? ஒரு பெண்ணிடத்துல 25 வயசு பையன் வந்து அப்ப ஒருத்தன் தப்ப தப்ப மாற்றான் வைங்க, நான் இப்பதான் பால் குடிச்சு அம்மா வைட்டான்னு சொல்ல முடியுமா? என்ன என்ன சொல்ல வர்றீங்க, இதை ஏத்துக்கொண்டீர்கள், ஆனால் எப்படிப்பட்ட மெசேஜ் இது, ஒழுக்க கடை தூண்டாதா, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? அப்ப பால் ஊட்டுதல் சட்ட மார்க்கத்தில் இருக்கிறது, அது நிறைய குர்ஆன் வசனங்கள் சொல்கிறது, ஹதீஸ்கள் இருக்கிறது, எல்லாமே குழந்தைக்கு தான். குழந்தைக்கு எந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு இப்படிலாம் சர்ச்சை நடந்திருக்கு? என்ன சர்ச்சை? கணவன் மனைவி கிட்ட பால் அறிஞ்சினால் தாயாக விடுவாளான்னு சர்ச்சைலாம் வந்திருக்கு. அது எப்படி ஆவான்னு சொல்லி எல்லா இமாம்களும் சொல்றாங்க, 2 வருஷத்துக்குள்ளதான தாய்ங்கிறது வரும், 2 வருஷம் கடந்துட்டா இப்படி பால் ஊட்டினா இப்படி அது தாய் புள்ளு வரும் என்று எல்லா இமாம்களுமே அந்த கருத்தை என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா 2 வருஷத்துக்கு மேல உள்ள மேற்கு கிடையாது இஸ்லாத்துல. இது இவர் அந்நியர், ஒரு அந்நிய இளைஞனுக்கு போய் பால் கொண்டு ரசூலா சொல்லிருப்பாங்களா? அப்ப நம்ம என்ன சொல்றோம், இதை ஏத்துக்கணுங்கிறாங்க. யாரு? இந்த சூனியத்தை ஆதரிக்கிறாங்கல்ல, இந்த சூனிய கூட்டம் அவங்க
எல்லாருமே ஆதரிக்கிறோம். சூனியை செய்யறது சிறுக்கு, சூனியை செய்யறது குஃபுரு, சூனியை செய்யறது பெரும்பாவம்னு சொல்றோம். அப்ப பெரும்பாவம் என்ற ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். எப்படி? அப்ப அதுக்கு அர்த்தம் வந்து அதை ஆதரிக்கிறவன் அர்த்தம். சூனியம் செய்வதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு பெரும்பாவங்களிலே எண்ணி இருக்கிறார்கள். அந்த சூனியத்தை கற்பவனும் கற்பிப்பவனும் அதை செய்பவனும் அதை செய்ய சொல்பவனும் அதற்கு துணை இருப்பவனும் காஃபிர், முஷ்ரிக் என்று சொல்றோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, சூனியத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், சூனியத்தை ஆதரிக்கிறோம்.
சூனிய கூட்டம் இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, பர்ஃபெக்டான ஹதீஸ். அப்படியா, நீங்க செய்வீங்களா? அப்பதான் விஷயம் வருது. அது ஏத்துக்கிட்ட ஒழுங்கா ஏற்படுமா இல்லையா? இது ஹதீஸ் என்று ஏத்துக்கூடா செய்யணும், அது சரியா ஏத்துக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமா இன்னும் சில விவரங்கள் இருக்குது, நாளைக்கு நேரடியாக என்ன செய்வோம், இது முடிச்சுட்டு சூனியத்துக்குள்ள நுழைஞ்சிருவோம். சரியா, இந்த பேசிக் அடித்தளத்தை நீங்க ஆழமா பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த சூனியம் தான் என்னங்கிற தெளிவாக வழங்கிக் கொள்ள முடியும்.
பேசிக் அடித்தளம் மார்க்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க ஒரு அடித்தளம் பேசி கொடுக்குறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம கவனிப்போம். இப்ப இவங்க பேசக்கூடிய இந்த ஹதீஸ்ல சம்பந்தப்படக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொன்னா, மூன்று பேர் சம்பந்தப்படுறாங்க. யார் சம்பந்தப்படுறா? அபு ஹுதைஃபா என்ற நபிசோட சம்பந்தப்படுறாங்க. அவங்களுடைய மனைவி சஹ்லா பின்து சுஹைல் சம்பந்தப்படுறாங்க. சாலிம் என்ற சஹாபி சம்பந்தப்படுறாங்க, ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன். இப்ப இந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அபு ஹுதைஃபா சஹ்லா இவங்க யார் என்று சொன்னால், முஹாஜிர் சஹாபாக்களில் உள்ளவர்கள், இஸ்லாமை முந்தி ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்களில் உள்ளவர்கள். இவர்கள் சிறு வயதிலிருந்து எடுத்து வளர்த்த இவர்களுடைய அடிமைதான் சாலிம் என்பவர். சாலிம் என்பவர் யார் அல்ல, ஏதோ வெளியிலிருந்து புதுசா வீட்டுக்குள்ளார வரக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு புதிய வாலிபர் அல்ல. இவர் யாரு என்றால், ஐயாமு ஜாஹிலியாவிலே குழந்தைகளை தத்தெடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தபோது சஹ்லா அவர்களும் அபு ஹுதைஃபா அவர்களும் இந்த சாலிமை தத்தெடுத்திருந்தார்கள். இவர் பிறரிடமிருந்து வாங்கப்பட்டு, இவர் குழந்தையாக சிறுவராக இருந்தபோது பிறரிடமிருந்து வாங்கப்பட்டு சாலிம் இப்னு அபி ஹுதைஃபா என்று பேசப்பட்டார். எப்படி? சிறு பிராயத்தில் அபு ஹுதைஃபாவால் வாங்கப்பட்டு சாலிம் இப்னு அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவுடைய மகன் சாலிம் என்று பேசப்பட்டவர் எப்படி ஜெயித் இப்னு முஹம்மல் என்று பேசப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ, முஹம்மதுடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித் என்று எப்படி பேசப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ, அது போன்று அந்த காலத்தில், அதாவது தத்தெடுக்கும் அந்த நடைமுறை தடுக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம கவனமா கேட்டுக்கலாம். அப்ப எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்சாபில், நீங்கள் பிறரை உங்களது சொந்த குழந்தையாக தத்தெடுத்துக் கொள்ள முடியாது, ஒவ்வொரு குழந்தையையும் அந்த குழந்தையின் தந்தையுடன் தான் சேர்க்க வேண்டும், அப்படி தந்தையே யார் என்று தெரியவில்லை என்றால் நீங்கள் அந்த குழந்தையை உங்களது சகோதரன் என்றுதான் சொல்ல வேண்டும், அழைக்க வேண்டுமே தவிர உங்களது மகன் என்று அழைக்கக்கூடாது. அல்லது உங்கள் நண்பர், மௌலா என்ன இருக்கிற நண்பர் என்றுதான் நீங்கள் அழைக்க வேண்டுமே தவிர எப்படி அழைக்கக்கூடாது, மகனாக அறவே அழைக்கக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன்னை தனது தந்தை அல்லாதவருடன் சேர்த்துக் கொள்கிறாரோ, தனது தந்தையின் பெயரை இணைக்காமல் வேறொருவருடைய பெயரோடு இன்னாருடைய மகன் என்று இணைத்துக் கொள்கிறாரோ, அவர் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை தடுத்து விடுகிறான், ஹராமாக்கி விடுகிறான், சொர்க்கத்தின் வாடகையை கூட அவர் நுகர முடியாது. அவ இந்த குர்ஆனுடைய வசனமும் இந்த சட்டமும் இறக்கப்பட்டதற்கு பிறகு ஜெயித் இப்னு ஹாரிசா என்று அழைக்கப்பட்டார். அப்ப அன்சாரிகள் முஹாஜிர்கள் யாரெல்லாம் தத்தெடுத்து வைத்திருந்தார்களோ எல்லோரும் உடனுக்குடன் தங்களது பெயரை விளக்கிவிட்டு தாங்கள் தத்தெடுத்த குழந்தையின் உண்மை தந்தை யாரோ அந்த தந்தையின் பெயரை சேர்த்து விட்டார்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த சாலிம் என்பவர் அல்லாஹு அன்ஹு இவர் ஏதோ இவங்க ரெண்டு பேரும் கணவர் மனைவியா இருந்த போது திடீர்னு எதார்த்தமா ஒரு பயண பழக்கத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு தெருவில் குடியிருக்கிறோங்கிற அந்த பழக்கத்திலேயோ புதுசா வீட்டுக்குள் வரக்கூடிய வாலிபர் அல்ல. இவர் யார்? இவர் சொல்றது புரியுதா? குழந்தை பருவத்திலிருந்து இவர் சிறு வயதாக இருக்கும் போதே அந்த குடும்பத்தில் வளர்ந்தவர், அந்த குடும்பத்திற்குள் பிள்ளையாக கருதப்பட்டு வளர்ந்தவர், சொந்த குழந்தையாக கருதப்பட்டு வளர்ந்தவர், சொந்த குழந்தையாக வளர்க்கப்பட்டவர், அதே நிலையில்தான் இவர் பருவம் அடைகிறார், வாலிபம் அடைகிறார், ஒரு ஆணுடைய தோற்றத்தை அவர் அடைகிறார். இந்த ரெண்டு பேரும் இவரை பிள்ளையாக எடுத்து வளர்த்தவர், வளர்க்கப்பட்டவர். இப்ப இந்த ஒரு நிலையில அல்லாஹ்வுடைய சட்டம் இறங்கிச்சு. என்ன இறங்கிச்சு? அல்லாஹ்வுடைய சட்டம் இறங்கிவிட்டது. என்ன சட்டம்? நீங்கள் உங்களுடைய சொந்த பிள்ளைகளைத்தான் பிள்ளைகளாக ஆக்க வேண்டுமே தவிர தத்தெடுத்த பிள்ளைகளை பிள்ளைகளாக ஆக்கக்கூடாது. அவர் தத்தெடுத்த பிள்ளைகளை பிள்ளைகளாக ஆக்கக்கூடாது என்றால் அப்ப அந்த மஹரமுடைய சட்டம், அவர் அந்த தாய்க்கு தந்தைக்கு மஹரமாக இரத்த உறவாக ஆக மாட்டார், அந்நியராக ஆகிவிடுவார். அவர் அந்நியராக ஆகிவிட்டால் அந்த தத்தெடுக்கப்பட்ட குழந்தை பெண்ணாக இருந்தால் அந்த வீட்டினுடைய எதிர்நாள் வரை தந்தை என்று தான் அழைத்த அந்த ஆணிடத்திலே ஹிஜாப் செய்தாக வேண்டும். மடியில தூக்கி வளர்த்துருக்கலாம், தோல்ல தூக்கி கொண்டு வளர்த்துருக்கலாம், ஆனா எப்போது இந்த குழந்தை பருவம் அடைந்து விடுகிறதோ என்ன செய்தாக வேண்டும்? அந்த வீட்டுடைய ஆணிடத்திலே, புரியுதுங்களா? எப்படி பார்த்து மாறுது பார்த்தீங்களா? அந்நியராக இது ஹிஜாப் செய்தாக வேண்டும். எடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை ஆண் குழந்தையாக இருந்து அந்த ஆண் குழந்தை பருவம் அடைந்து விட்டால், பாலியராகிவிட்டால், அந்த வீட்டுடைய பெண்மணி அந்த குழந்தையிடமிருந்து ஹிஜாப் பர்தா செய்தாக வேண்டும், ஹிஜாப் செய்தாக வேண்டும். புரியுதா? இது வந்து ஒரு கஷ்டமான சட்டம், ஆனால் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டிய சட்டம். கவனிங்க. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்ப தத்தெடுத்து வளர்ப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிட்டது. எப்படி தத்தெடுத்து வளர்ப்பது? தனது சொந்த குழந்தையாக மாற்றிக்கொண்டு தத்தெடுத்து வளர்ப்பது தடுக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிட்டது. அப்படி இல்ல, ஒரு எத்தீமான குழந்தை, ஆதரவு இல்லாத குழந்தை, நீங்க வீட்டில் எடுத்து வளர்க்குறீங்க. இப்ப உங்களுக்கு ஏற்கனவே சட்டம் அறியப்பட்டு விட்டது. என்ன சட்டம்? இந்த குழந்தை, நாம் எடுத்து வளர்க்கின்ற இந்த குழந்தை, இது பருவம் அடைந்து விட்டால் நம்முடைய சொந்த குழந்தையை போன்று இதை நாம் வீட்டில் பாவிக்க முடியாது என்ற சட்டம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தாகின்றது. என்ன இந்த தத்தெடுத்து வளர்க்கின்ற சட்டம், அதாவது சட்டம் மாற்றப்பட்டு ஹராமாக்கப்பட்டது ஷரீஅத்துடைய முந்தைய காலத்தில் நடந்தது, அது இப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப அதனால இப்ப பருவம் அடைந்ததற்கு பிறகு இந்த குழந்தையை நீங்கள் எப்படி பாவிக்க வேண்டுமோ அந்த மனநிலைக்கு முன்கூட்டியே நீங்கள் வந்திருக்க வேண்டும். உன்னை இவ்வளவு காலமா நாங்க வளர்த்துட்டோமே, எப்படி இப்ப நான் எப்படி ஹிஜாப் செய்யறது என்று ஆணும் சொல்லக்கூடாது பெண்ணும் சொல்லக்கூடாது அப்படி சொல்வார்களே ஆனால் இந்த அதனின் சட்டத்தை வேண்டும் என்று மீறக்கூடிய பெரும்பாவிகளாக அறிவார். குஃபர் அது என்ன? சரீஹுல் குஃபர், தெளிவான யதார்த்தமான நேரடியான குஃபர். புரியுதா? இரண்டு சகோதரிகளை ஒன்றாக சேர்ந்து மனம் முடிப்பதைப் போல, இரண்டு மகரமான இரத்த உறவு உள்ள மகரங்களை, உதாரணத்திற்கு ஒரு பெண்ணையும் அவருடைய மாமியையும், மாமி என்றால் தந்தையின் சகோதரி, அல்லது ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய தாயின் சகோதரியும் சேர்த்து மனம் முடிப்பதைப் போல. அவர் இதை ஒருவர் தெரிந்து செய்தால் சரியத்தில் அவருக்கு தண்டனை என கலந்து விட்டது. அவன் போய் பேசிட்டார், ஒன்னு தலா கொண்டு விளங்குறியா இல்லையா இல்லைன்னா கலந்து விட்டு வேண்டுதான் கலீஃபாவுடைய தீர்ப்பு. அப்ப இந்த சாலைமுறைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம காலத்தில் உள்ள பிரச்சனை என்ன இருக்கு? ஏன் தத்தெடுப்பது ஹராமாக ஆக்கப்படுவதற்கு முன்பு குழந்தையாக வீட்டிலே வளர்க்கப்பட்டு மகனாக பாவிக்கப்பட்டவர்கள் இவ்வளவு ஆண்டுகள், அவன் இப்படிப்பட்ட ஒரு நீண்ட கால ஒரு வளர்ப்புக்கு பிறகு சட்டம் இறங்குது. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். சரியா? இப்ப எப்படி இவர் சிறுவராக இருக்கும் போது வீட்டுக்குள் வந்து கொண்டிருந்தாரோ, இந்த சட்டம் இறக்கப்படுது எப்ப? அகந்தா வீட்டுக்கு முன்னாடி சொல்லத்தில் அகந்தா இந்த சட்டம் வருது முதல் ஆரம்ப வசனங்கள்ல இதுல அஞ்சு. அப்ப இவர் மக்கால ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள், திரும்ப மதினால ஒரு அஞ்சு ஆண்டுகள், இவ்வளவு தூரம் வீட்டிலே ஒரு குழந்தையாக சொந்த பிள்ளையாக இவர்களால் ஆக்கப்பட்டு எல்லாருக்கும் தெரியுது. யாருக்கு? ஊர்ல உள்ள அன்சாரிகளுக்கு எல்லாருக்குமே சாலிம் அபூ ஹனீஃபாவுடைய வளர்ப்பு பிள்ளை என்று அறியப்பட்ட ஒரு வாலிபராக, சஹ்ராவுடைய ஒரு பிள்ளையாக, சஹ்ராவுடைய வீட்டிலே தங்கி இருக்கின்ற ஒரு பிள்ளையாக சஹ்ரா சொல்றாங்க. இவர் சிறுவராக இருக்கும் பொழுது எங்களது வீட்டில் எங்களோடுதான் இருந்தார், எங்களோடுதான் பழகினார் பேசினார். இப்ப இதான் நீங்க கவனமா கேட்க வேண்டிய விஷயம் சொல்லலாம் இல்லையா? அல்லாஹின் தூதரே, நீங்கள் கூறிய இந்த இறை சட்டம் அல்லாஹுவின் வேதத்தில் இறக்கப்பட்டு விட்டது, அல்லாஹுவின் வேதத்தில் இறக்கப்பட்டு விட்டது. இவர் இப்ப ஒரு பிறகு ஹரிஸ் படுகிறார். இப்ப அபூ ஹுதைஃபா உடைய உள்ளத்தில் வெறுப்பு இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சஹ்ரா சொல்கிறார்களே. நான் இதை முன்கூட்டி சொல்றேன், பின்னாடி சொல்லுவேன். என்ன சொல்கிறார்கள் சஹ்ரா? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சட்டம் இறக்கப்பட்டுச்சு, நான் அபூ ஹுதைஃபாவில் உள்ள வெறுப்பை பார்க்கிறேன், வெறுப்பு இருப்பதாக கருதுகிறேன் என்று சொல்றாங்களே. நீ பாருங்க, இந்த வார்த்தைக்கு உள்ளத்தில் கோணல் உள்ள இந்த மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறாங்க? ஆனா இந்த சம்பவத்தை மேலிருந்து படிச்சுட்டு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க புரிய எப்படி புரியுங்க. இவர் என்ன சொன்னாரு முன்னாடி? இவ்வளவுதான் விட்டாரு. இப்ப நம்ம சொல்லிட்டு வந்த பாருங்க சம்பவம், இதை எல்லாத்தையும் விட்டாச்சு, விட்டுட்டு சாலிம் என்பவர் ஆண்கள் அடையக்கூடிய பருவத்தை அடைந்தவர், ஆண்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் எல்லாம் இவருக்கு தெரியும், இவர் என் வீட்டுக்கு வந்து போவது எனது கணவர் அபூ ஹுதைஃபாவுக்கு வெறுப்பாக இருப்பதை நான் பார்க்கிறேன் அப்படின்னா என்ன வழங்குவீங்க?
ஒரு ஆண்கள் எதை அடைவாரோ அந்த பருவத்தை அடைந்து விட்டார், முழு ஆம்பளையாகி விட்டார். அக்களமா அக்களும், ஆண்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் விளங்குமோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நல்லா விளங்கக்கூடிய பருவத்தை அடைந்து விட்டார். அன்னபு எது கூட அலைனா அவர் எங்க வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அன்னபி நஃப்ஸி அபி ஹுதைஃபா மின் தாலிக செய்யன், என் கணவருடைய மனசுல இதுல ஒரு அதிருப்தியும் ஒரு கோபத்தையும் நான் பார்க்கிறேன்.
இன்னும் இந்த கிளிப் வந்து ரொம்ப உங்க பேசுன கிளிப்லயே இந்த ஹதீஸை நீங்க விமர்சனம் செஞ்சதுலயே ரொம்ப குறுகிய நேரத்தில் செஞ்ச விமர்சனம் ஷார்ட்டா செஞ்சது. இந்த ஹதீஸை மட்டுமே மணிக்கணக்கா இவங்க பேசிருக்கிறாங்க, அவ்வளவு அசிங்க அசிங்கமா. அப்ப என்ன இவர்கள் அபு ஹுதைஃபா வந்து வெறுக்கிறார் என்று சொன்னால், ஏதோ ஒரு அந்நிய ஆலிபர் தன் மனைவிட்ட வந்து பழகிட்டு இருக்கிறார் என்று அபு ஹுதைஃபா வெறுக்கிறார். அப்ப அதை என்னமோ அப்படி அந்நிய ஆண் வந்து பழகுவதை சகல அவங்க ஏற்றுக்க மாதிரியும் சாமி பெண்மணி அதை ஏற்றுக்கிட்ட மாதிரியும் என் கணவர் இருக்கிறாரு அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் அந்த அந்நிய ஆணை உள்ளாரை கொண்டு வர்றதுக்கு, அந்நிய ஆணை உள்ளார கொண்டு வர்றதுக்கு ஒரு சாமி பெண்மணி பேர் சொல்லுங்க, ஒரு தந்திரம் கேட்கிற மாதிரி, ஒரு வழி கேட்கிற மாதிரி, அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொல்லித்தர மாதிரி எப்படி ஹதீஸ் சித்தரிக்கிறார்கள், சித்தரிக்கிற போர் புரிச்சுக்கலாம். அபு ஹுதைஃபாவுக்கு வெறுப்பு வந்ததற்கு என்ன காரணம் என்று சொல்கிறார்கள், என்ன மீசம் வளைச்ச ஒரு ஆம்பளை என் ஒய்ஃப் கிட்ட தனியா வந்துட்டு போறான், அவர் அதெல்லாம் அவர் சொல்றாங்க, அவர் வெறுப்பு கரெக்டா.
சாலிம் வந்து வீட்டுக்கு வருவது வந்து ஹுதைஃபாவுக்கு பிடிக்கிறார், அது கரெக்ட், பிடிக்காம போன கரெக்ட் தான், மார்க் எடுப்புல கரெக்ட் நடந்துகிட்டாரு.
அவர் வெறுத்தது கரெக்ட் தான், ஒரு சஹாபிக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய ரோச உணர்வு கூட யாருக்கு இல்லை என்று சொல்ல வருகிறார்கள்.
அப்ப ரசூல் சொல்றாங்க, ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, அந்த சாலிம கூட்டிட்டு போய் நீ பால் கொடுத்துருக்கு. யாரு சொல்றாங்க, 25 வயசு இளைஞர் கூட்டிட்டு போய்
இப்படிதான் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு கடைசியா என்ன சொல்றாங்க, இப்படி ஒரு ஹதீஸே இல்லைன்னு மறுத்துங்க, அதாவது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லவே இல்லைன்னு மறுத்துங்க. சரி ஓகே, என்ன சொல்றாங்க அடுத்து, யாராவது எவனாவது ஒருத்தர் உள்ளார நுழைச்சிருப்பான், எந்த காலத்தில் நுழைச்சாங்க, இமாம் புகாரியுடைய இமாம் முஸ்லிமுடைய நூல் அவங்க எழுதப்பட்ட காலத்திலிருந்து 10,000 மாணவர்களால் காப்பி எடுக்கப்பட்டு கையால் எழுதப்பட்டு கோடிக்கணக்கான பிரதிகள் உலகமெல்லாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்ப எந்த காலத்தில் யார் உள்ளார்கள் 10,000 எழுத்தாளர்களுடைய பிரதிகளையும் கொண்டு போய் சேர்த்தாங்க, யார் அந்த வேலையை செஞ்சது, அப்படி செய்யப்பட்ட ஒரு நுழைக்கப்பட்ட ஒன்றை அறிய முடியாத அளவுக்கு பலவீனமானவர்களாக அதிர்ச்சி அறிவிப்பாளர்கள் இருந்தார்களா, அவர்கள் ஞாபகத்திலே குறைவு வந்து விட்டதா, பலவீனம் அடைந்து விட்டார்களா, அவர்களால் ஒரு பிரதியை இன்னொரு பிரதியோடு ஒத்து பார்க்க முடியவில்லையா, முட்டாள்தனமான வார்த்தை. சரி இன்னும் கொஞ்சம் கீழே அறிவாங்க, அப்ப ரசூலுல்லா அப்படி சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்படி சொல்லியிருக்கவே வாய்ப்பு கிடையாது, தப்பு, எனவே அது ஹதீஸே கிடையாது, சொல்லியிருப்பாங்க வார்த்தை ஹதீஸே கிடையாது மறுக்கிறாங்கல்ல. இப்படி ஒரு சம்பவத்தை பற்றி என்ன சொல்கிறீர்கள், எதை பற்றி, சகலான ஒருத்தர் இருந்தாங்களா இல்லையா, அவருடைய கணவர் அபுஹுதைஃபா ஒருத்தர் இருந்தாரா இல்லையா, அவர்கள் இருவரும் வளர்த்தெடுத்த சாலிம் என்ற ஒருவர் இருந்தாரா இல்லையா, அவர்கள் குடும்பமாக இருந்தார்களா இல்லையா, அப்படி ஒரு சம்பவம் இருந்ததா இல்லையா, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க, சொல்லுமா இல்லையா. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை வந்து அதீதே கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கவே மாட்டாங்க, நாங்கள் மறுத்துறோம், எப்படி கிடையாது அவங்க சொல்றது, இது வந்து ஹதீஸு யாரோ எழுந்தாங்க, இப்படி ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கவே முடியாது அப்படின்னு மறுத்து கொடுக்குறாங்க, புரியுது அவங்களுக்கு கேட்கல அந்த வார்த்தையை. இப்ப நம்ம என்ன அடுத்து கேள்வி நம்ம இடத்துல இருக்கு, இந்த ஹதீஸுடைய தொடர்ந்து வரக்கூடிய இந்த கடைசி வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கவே மாட்டாங்க மறுத்தீங்கன்னா, முன்னாடி உள்ள சம்பவத்தை பற்றி, இந்த சம்பவம் ஏதோ இமாம் புகாரியுடைய காலத்தில் 4 சேர்ந்து ரூம் போட்டு மீட்டிங் போட்டு உருவாக்கின சம்பவம் ஆயுது, இந்த சம்பவம் வாழையடி வாழையாக அறிவிக்கப்பட்ட சம்பவம், சாலிம் இருந்தது உண்மை, அவர் வளர்ப்பு மகளாக இருந்தது உண்மை, அபு ஹுதைஃபாவுடைய வீட்டிலே வளர்ந்தது உண்மை, ஒன்றுக்கு மேற்பட்ட 100 சஹாபாக்களால் இவர் வளர்ப்பு மகளாக இருந்தது அறியப்பட்டு பார்க்கப்பட்ட உண்மை இது. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், ஒரு ஹதீஸ் புகாரியில முஸ்லீம்ல வந்துட்டா அடுத்து இன்மை எத்தனை புத்தகத்துல வருது, நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லிருக்கோமா இல்லையா? ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் ரெண்டுலையுமே பதிவு செய்யப்பட்டு விட்டால் இனி அந்த ஹதீஸ் வேற எங்கெல்லாம் வருது, எத்தனை அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறாங்கன்னு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நூற்றுக்கணக்கான புத்தகங்களை நூற்றுக்கணக்கான அறிவிப்பாளர்கள் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டுவிடும். எப்போது அது சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்குமே ஆனால் அப்ப அதனால திரும்ப அவங்களுக்கு புத்தகங்களை வரிசை அடுக்க வேண்டியிருக்கிறேன். அப்ப இப்படி நூற்றுக்கணக்கான சஹாபாக்களுடைய அறிவிப்பாளர்கள் தாபியீன்களுடைய அறிவிப்பாளர்கள் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த சம்பவத்தின் அடிப்படையில் நபியின் மரணத்திற்கு பிறகு கவனமாக்குங்க, இந்த சம்பவத்தின் அடிப்படையில் நபியின் மரணத்திற்கு பிறகு சித்திரி சட்டத்தை, அதாவது ஒரு பெரிய வாலிபர் பால் குடிப்பது பால்குடி உறவை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா என்ற சட்ட பிரச்சனையை சுக்குகி சட்டத்தை சகாபாக்களுக்கு மத்தியில் அலசப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு வார்த்தை அறையில உண்டாக இருப்பாங்க. அதனாலதான் எல்லா இமாம்களும் பால்குடி பருவம் என்பது 2 வருஷத்துக்கு தான், அதுக்கப்புறம் பால் குடித்தால் பால் குடின்னு வராது என்ற கருத்து வேற்றுமை வந்து முடிவு செய்கிறார்களே, சும்மா முடிவு செய்யறாங்க. நான் கேட்கறது புரியுதா? உங்களுக்கு மனப்பாடம் இருக்கும் போது குரானை மரணம் செய்து ஒவ்வொரு நாளும் அதை ஓதி கொண்டு வரக்கூடிய அந்த மக்கள் இந்த ஆயத்து தெரியாது. அப்ப இந்த ஆயத்து தெரிந்திருக்குமேனால் குழந்தை பருவத்தில் தான் பால் கொடுப்பது என்ற குரானில் அறியப்பட்டிருக்கும் பொழுது வயது அந்த 2 வருடத்தை தாண்டிய பிறகு பால் கொடுத்தால் அது பால்குடி உறவை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா என்ற எதிர்கருத்து வருவதற்கு வாய்ப்பு இல்லையே. எதிர்கருத்து வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கின்றது எதனால? இந்த சாலிமுடைய ஹதீஸ் தான். அதனாலதான் அறிஞர்களுக்கு இடையில இந்த ஹதீஸை எப்படி எடுத்துக்கொள்வது என்று சர்ச்சை வருகிறது. அந்த சர்ச்சையின் அடிப்படையில் 2 கருத்துகள் எழுதுகின்றன. ஒரு கருத்து அதிகமான பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து, ஒரு கருத்து சிறிய குறைவுள்ள ஒரு தொகையினருடைய கருத்து. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த சிறிய ஒரு தொகையினருடைய ஹதீஸ் உம்மத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத அங்கீகரிக்கப்படாத ஒரு கருத்தாக இருந்து வருகிறது. உம்மத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கருத்தாக பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து இருந்து வருகிறது. அது என்ன கருத்து? சாலிமுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு, இது சாலிமுக்கும் சஹதாவுக்கும் மட்டும் உரிய விசேஷமான அனுமதி, அது அவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஏன் வேறு யாரும் இவர்களை போன்ற இந்த பிரச்சனையில் சிக்குவதற்கு வாய்ப்பு இல்லை? ஏன்னா இனிமே ஒரு சில குழந்தையை தத்தெடுக்க போறாங்க, ஏற்கனவே சட்டம் வந்துருச்சு, இந்த சட்டம் வந்துருச்சு, தத்தெடுக்க கூடாது, அப்படியே எடுத்து நீங்க வீட்டிலே வளர்த்தாலும் கூட ஹிஜாபுடைய சட்டம் உங்களுக்கு இருக்கிறது, குழந்தையை தந்தையுடன் தான் சேர்க்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது, உங்களது சொந்த குழந்தையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள முடியாது என்ற சட்டம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு அறியப்பட்டு பின்பற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்துவிட்டது. எனவே இப்ப ஒரு கூட்டத்தில் போய் எனக்கு தருணம் கொடுங்க, புரிஞ்ச உங்களுக்கு எனக்கு தருணம் கொடுங்க, எனக்கு அது மாதிரி ஒரு டாஸ்க் கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட சலுகை. இப்ப திருமணம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் போய் எடுத்துட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க? அபூ ஹுதைபாவின் உள்ளத்திலே வெறுப்பு வந்ததற்கு காரணம் என்ன சொன்னாங்க? ஒரு நல்ல வயது வந்து திரகாசரமான வாலிபர் திடீர்னு உள்ளார வர மாதிரி ஒரு தோற்றத்தை நமக்கு ஒரு ஸ்கிரீனை போட்டு அவருக்கு சரிதான் சரிதான் அவருக்கு வந்து பாருங்க, அவருக்கு வந்து சரிதான் அவருக்கு சரிதான் ஓகேதா?
சாலிந்து ஒருத்தர் இருக்கார், ஒரு இளைஞர் வீட்டுக்கு எப்பவும் போல வருவார். அப்ப ஹுதைபா நினைக்கிறாரு, இவர் இளைஞர் அன்னிய பெண்ணுதான் இவங்க, என்னுடைய மனைவி அவருக்கு யாரு? அந்நியர். ரெண்டு பேரும் தனித்திருக்க முடியாது. நான் இல்லாத நேரத்தில் ஒரு வீட்டுக்கு வருவது மார்க்கப்படி தப்பு. என்ன பிள்ளையா இருந்தா வரலாம், பாலுட்டின பிள்ளையா இருந்தா கூட வரலாம். சாலிம் வந்த வீட்டுக்கு வருவது ஹுதைபாவுக்கு பிடிக்கல, அது கரெக்ட் பிடிக்காம கரெக்ட் தான் மார்க் எடுத்துல கரெக்டா நடந்துகிட்டாரு.
அதுவும் முட்டாள்களா? அப்படி ஒரு அந்நிய ஆடவர் திடீரென வீட்டுக்குள் வந்து போகக்கூடியவராக இருந்தால் சஹாபாக்கள் வெறுத்திருப்பாங்களா வெட்டியிருப்பாங்களா? கொண்டு போய் ரசூலுல்லாஹ் இடத்துல நிறுத்திருப்பாங்க. யார் ரசூலுல்லாஹ்? இந்த வாலிபன் யார் என்று கேளுங்க. நான் இல்லாத நேரத்தில் என் மனைவி இடத்துல வந்து சொல்கிறான், தான் மனைவியை தர கொடுத்துட மாட்டாங்க. புரியுதா இல்லையா? ஒரு வருஷம் கூட ஆள் இருந்துச்சுமா, முன்ன முன்ன தெரியாத ஒரு ஆளு வீட்டுக்காரர் போகும்போதெல்லாம் இருந்தா என்ன செய்வா? ஒரு வருஷம் உள்ள ஆளு. சஹாபாக்களுடைய ரோஷம் நமக்கு இருக்கும் ரோஷத்தை விட லட்ச மடங்கு கோடி மடங்கு கூடியது. ஒரு சஹாபி ரோஷமா வந்து கேட்கிறாரு, யார் சூழல்லா? ஒருவர் தனது மனைவியோடு வீட்டிற்குள் இருப்பதை, தனிமையில் இருப்பதை, படுக்கையில் இருப்பதை பார்க்கிறார். பார்த்துவிட்டு நான்கு சாட்சிகளை தேடி தருவாரா? இப்படி கேட்கிறாரு. இறக்கப்பட்ட சட்டம் வெற்றிவிட மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார். அப்ப இந்த சஹாபியை சந்தேகிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய சட்டம் இறக்கப்பட்டது. ஒரு பெண்ணின் மீது சினாவின் குற்றத்தை சுமத்துவதாக இருந்தால் நான்கு சாட்சிகள் வேண்டும். கண்ணால் பார்த்த நான்கு சாட்சிகள் வேண்டும், இல்லைனா உணர்த்தாட்சி. இந்த சஹாபி சொல்றாரு, கழுத்தை வெட்டியிருப்பதை சொல்லலாம், வெட்டி சாதிச்சிருப்பார். எப்படி நான் நான்கு ஆதாரங்களை தேடி செல்ல முடியும்? சரியான மாற்றம். இந்த சஹாபி வெற்றிருப்பார். அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் இவருக்கு இல்லை என்றால் ஒரு உயிரை அதற்குரிய உரிமை இல்லாமல் கொள்வதற்கு அனுமதி இருக்குமே ஆனால், அல்லது அல்லாஹ்வின் சட்டத்தை தன் கையில எடுப்பதற்கு அதிகாரம் இருந்திருக்குமே ஆனால் இவர் செய்திருப்பார். ஆனால் ஒரு ரசூல் இருக்கும் பொழுது அவங்க இடத்துல தீர்ப்பு கேட்காமல் நான் செய்தால் அல்லாஹ்வின் சட்டத்தை மீறியவளாகி விடுவேன். ரசூல் வந்து தீர்ப்பு கேட்கிறார். ரசூல் புரிஞ்சுதான். இந்த சஹாபி கேட்கிறது குரானின் சட்டத்தின் மீது ஆட்சேபனை செய்து கேட்கவில்லை. இப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் அதற்கு என்ன தீர்வு? நான் சிறப்பை கூட்டு வர சொல்ற தவறு பார்க்கப்படாமல் கலைந்து விட்டால் என்ன ஆவது? நல்ல வாழ முடியுமா திரும்ப அந்த பெண்ணோடு? அதை பார்த்ததற்கு பிறகு என்ன செய்வது? அப்புறம் சுற்றுலா சிலம் நிற்கிறாங்க, நின்றுட்டு சொல்றாங்க, உன் விஷயத்தில் அல்லாஹ்வின் தீர்ப்பு எழுதுகின்றவரை நான் எதுவும் சொல்ல முடியாது. உன் விஷயத்தில் அல்லாஹ்வின் தீர்ப்பு இறங்குகின்றவரை உன் விஷயத்தில் நான் எதுவும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூருடைய சட்டம் லிஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறான். இப்படி யாராவது தனது மனைவியின் மீது சந்தேகப்பட்டாலோ அல்லது அவருக்கு அது உறுதியாக தெரிந்துவிட்டாலோ ஆனால் சாட்சி இல்லையோ, அவர் மன்னருக்கு முன்னால் நீதிபதிக்கு முன்னால் செய்து தனது மனைவியிடம் வந்து விலகி கொண்டோம். அது என்ன சட்டம் பின்னாடி படிச்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு ரோஷமானவர் அந்த சஹாபி. இன்னும் சஹாபாக்களுடைய ரோஷத்தை சொல்ல வேண்டுமா? அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மாவிடத்தில் சொல்கிறார், நபி எனது ஒட்டகத்தை ஏறிக்கொள்ளுங்கள். அஸ்மா சொல்கிறார்கள், ஜுபைருடைய ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது. இன்னும் கொஞ்சம் செல்லுங்கள். சஹாபாக்களுடைய ரோஷம் எப்படி என்றால் அந்நிய ஆண் வீட்டிற்குள் பார்ப்பதையே அனுமதிக்க மாட்டார். எனவே நான் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், உங்களது வீட்டுக்குள் உங்கள் அனுமதி இல்லாமல் ஒருவன் பார்த்தால் அவரது கண்ணை நீங்கள் தோண்டி பிடுங்கிவிட்டாலும் கூட தப்பு கிடையாது. எந்த அளவுக்கு ரோஷம்! உங்க வீட்டு துவாரத்திலிருந்தோ கண்டத்தில் இருந்தோ கதவு சீக்கத்திலிருந்தோ ஒருத்தர் உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பார்க்காது இருந்தா அவருடைய கண்ணை நோக்கி கல்லால அடிச்சு அவர் கண்ணை கூடாங்களா கூட? என்னங்க ஒன்று சொல்ல மாட்டேங்க, சும்மா அப்படி என்ன யோசிக்க? குற்றமில்லை, சரி நீங்க செஞ்சது சொன்னார். அப்படிப்பட்ட ரோஷம் உள்ள சமுதாயம் இன்னும் போங்க ரோஷத்துடைய உச்சம். உமர் அவர்களுடைய சம்பவத்தை எடுத்துக்க, சொர்க்கத்தில் உள்ள மாளிகை. ரசூலுல்லாஹி நினைத்தார்கள் இவ்வளவு அழகான மாளிகை யாருக்கு சொல்லி ஜிப்ரீல் கேட்டார். ஜிப்ரீல் சொன்னாங்க குறைஷி வாலிபருக்கு. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி நினைத்தாங்க நானும் ஒரு குறைஷி வாலிபர் தான், அது நானாக இருக்கும்னு சொல்லி ஜிப்ரீல் கேட்டாங்க. ஜிப்ரீலே இந்த வாலிபருக்கு சொல்லிக்கல குறைஷி வாலிபர் தான் அவர் யாரு. அப்ப ஜிப்ரீல் சொல்கிறார் அத்தான் உமர் ஃபாரூக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள் அப்படியா நம்ம உமருடைய வீடா, சரி உள்ளார போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உமரே உமர் ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது நான் உள்ள போலங்கிறாங்க. உமர் அழுகிறார அழைக்கிறார்கள் உங்கள் மீதான நான் ரோஷம் கொள்வேன். அப்ப ஒரு வீட்டுக்குள்ளார உள்ளார அனுமதி இல்லாமல் போவது என்பது யாரை பொறுத்தவரை சகாபாக்களை பொறுத்தவரை அவ்வளவு ஒரு மன பிரச்சனை அது, சாதாரண பிரச்சனை அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒரு நாளோ ரெண்டு நாளோ பத்து நாளோ வருஷ கணக்கா இந்த மாதிரி வந்துட்டு போறது வந்துட்டே இருந்தாரு. என்னமோ பஜார்ல வாழ்ற குடும்ப மாதிரி சித்தரிச்சு இப்படிய சொல்லுவாங்கல்ல அப்படி அப்படியே சேரிகள்ல வாழக்கூடிய அங்கேயும் ரோஷம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. மான மரியாதை இல்லாம ஒரு தவறான நடத்தை உள்ள கூட்டத்துக்கு மத்தியில் வாழக்கூடியவங்க யாரு வேணாலும் எப்ப வேணாலும் தான் வீட்டுக்குள்ள வந்து கூட கேட்காம இருக்கக்கூடிய மான மரியாதை இல்லாத மக்களை போன்று சித்தரிக்கிறார்கள் இந்த சமூகத்தை. என்ன பிரச்சனை இது, சாலி யார் இவரு? அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு சொன்ன இந்த சிறப்பு பாருங்க. இமாம் புகாரி பதிவு செய்கிறார் இவர் ரொம்ப அறிவிச்சுட்டார்கள் கான சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா يؤم المهاجرين الأولين وأصحاب النبي في مسجد قباء. قباء உடைய தலைமை இமாம் இவர்கள். இவருக்கு பின்னால் தொழுவர்கள் யார்? அபூபக்கர் உமர் தொழுதவர் தொழுதிருக்கிறார்கள். அல் முஹாஜிரூன் அவ்வளும் யாரை பற்றி நீங்கள் இவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டாரோ அந்த முந்தைய முகாஜர்களுக்கு இமாமாக இருந்த மனிதர் இவர். யாரு இந்த சாலிம் என்ற வாலிபர். فيهم ابو بكر وعمر وابو سلمہ وزيد وعامر بن ربيعه. இவ்வளவு மூத்த சஹாபாக்கள் அவருக்கு பின்னால் பல மாதங்களாக தொழுதிருக்கிறார்கள். இவங்களுக்கு ரசூலுல்லாஹி பக்கத்துல மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல வீடு வர்றதுக்கு வரைக்கும் இவங்களுடைய வீடு தான் எங்க இருந்தது? குபாவுக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. அப்ப சாலிம் தான் தொழ வைப்பாருங்க. யாருக்கு தொழ வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாஜா சர்டிபிகேட் கொடுக்கல. இன்னும் கேளுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு பேரை குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் இவர்களிடத்திலே குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இவர்களிடத்திலே குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த நான்கு பேர்ல முக்கியமான ஒருவர் யாரு? இன்னொரு சரியான சம்பவம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலிருந்து வெளியே இரவு நேரத்தில் கலாவுல் ஹாஜத்துக்காக வெளியே வெளியே போறாங்க. திரும்ப வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. கேட்கிறாங்க ஆயிஷா லேட் ஆயிடுச்சு, எப்போதும் உள்ள நேரத்தை விட நேரம் அதிகமாயிருச்சு சொல்கிறார்கள் ஆயிஷா. அல்லாஹ்வே சுதரே நான் மஸ்ஜிதில் கடக்கும் போது குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு மனிதரின் சத்தத்தை கேட்டு அவர் ஓதக்கூடிய அந்த குர்ஆனை கேட்காமல் தாண்டி என்னால் வர முடியவில்லை, அதை கேட்பதிலே நின்றுவிட்டேன். நீங்கள் என்னை தேடுவீர்களோ என்ற பயம் இல்லை என்றால் நான் அங்கிருந்து இன்னும் கேட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா ஆயிஷா? இங்கே அந்த காலை ஓதுவதை நானும் கேட்கிறேன் வாருங்கள் என்று அழைத்து செல்கிறார்கள். அங்கே சாமி உட்கார்ந்து ஓதி படிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் ஆயிஷா இவர் யார் தெரியுமா? அரசுடைய இறைவன் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார், இவர் ஓதுவதை நான் கேட்க வேண்டும். ஏதோ கடத்தல வியாபாரம் செஞ்சிருக்கிற ஒரு ஏதோ கூலி தொழிலாளியா ஏதோ போயிட்டு வரவர்கள் இல்லையா? ரப்பூர் அரசு எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார், இவர் ஓதுவதை நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு முகலி சஹாபி ஒரு ரசூலுல்லாஹ்விடத்தில் சர்டிபிகேட் வாங்கினவர். இன்னும் கொஞ்சம் தூரம் மேல போங்க, இவர் யாரு? யாரு பத்ரு சஹாபி? இவர் பத்ரு சஹாபாக்களுடைய தரஜா என்ன? 80 அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான், இனி நீங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி அட்வான்ஸா பண்ணிப்போங்க. எப்படி? இனி நீங்க எந்த தப்பு பண்ணாலும் சரி அட்வான்ஸ் பண்ணிப்போங்க. ஒரு சாமி பதில் சாமி தப்பு பண்ணார், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை குறைஷி எழுதி எழுதி அனுப்பிட்டார். அப்படி ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தின் ராணுவ ரகசியத்தை வெளியிட்டால் அதற்கு தண்டனை திரைக்கிறது. தெரிஞ்சிருச்சு, கை கழுவா பிடிக்கப்பட்டார். வந்துச்சு கோபம், உருவிட்டார். யாரும் சொல்லலாம், அனுமதி கொடுத்து விடுங்கள், இவருடைய தலையை வெட்டி விடுகிறேன் அப்படிங்கிறார் ரசூலுல்லாஹ். அதுவரைக்கும் யார் மேல கோபமா பேசிட்டு இருந்தாங்க? அந்த ஹாபிபுகள் ஹாபிப் மேல கோபமா பேசிட்டு இருந்தவங்க டக்குனு திரும்பினாங்க. யாரை பார்த்து? உமரை பார்த்து திரும்பினார்கள். கேட்கிறாங்க, உமரே, யாரை பார்த்து தலையை வெட்டு வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்? இவர் பதிலே கலந்து கொண்டவர் தெரியுமா? பதிலே கலந்து கொண்டவருக்கு அல்லாஹ் சொன்ன சிறப்பு என்ன தெரியுமா? நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டார் என்று சொன்னவன் உமருக்கு கையை ஆட்டம் நடிச்சு கீழே போட்டாரு. ரசூலுல்லாஹ் மன்னிச்சு மன்னிச்சு அழுகிறார். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் செய்து சொல்லிவிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு துணிவை நான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் அல்லாஹ் மன்னித்த ஒருவரை கழுத்தை வெட்டும்படி நான் கேட்டுவிட்டேன். கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. அப்ப இவர் பதில்களை கலந்துகிட்ட சஹாபி, குர்ராவு சஹாபால உள்ளவங்க, நான் வாழும் போதும் எனது மரணத்திற்கு பிறகும் இந்த 4 நபரிடத்தில் நீங்கள் குரானை படிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சான்று வழங்கப்பட்ட மனிதர். இவங்களை எப்படி சித்தரிக்கிறார்கள் சொன்னால், கள்ள தொடர்பு வைத்திருந்த ஒரு மனிதரை போன்று. என்ன நீங்க எதை பொய் சொல்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொண்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த சம்பவம் அந்த வார்த்தை பொய்யும் வந்துட்டீங்க. அப்ப என்ன ஆச்சு? முன்னாடி உள்ளதெல்லாம் அப்படியே இருக்காயிடுச்சு. அதை மறுக்க முடியாது. ஏன் சூரியனை போல வெளிப்படையாக நடந்த சம்பவம் அது, சகாபாக்களால் அறியப்பட்ட சம்பவம் அது, ஏதோ ஒரு கிட்டாபுல எங்கேயோ ஒரு மூலையில எழுதப்பட்ட சம்பவம் அல்ல. நூற்றுக்கணக்கான நூல்களில் பல சகாபாக்களால் அறிவிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட சம்பவம். இனி இதெல்லாம் மறுத்துக்கணும் சொன்னா முடிச்சு. இனிமே எந்த அறிவு கிட்டாவும் நீங்க எடுத்து வர முடியாது, வரக்கூடாது. எந்த அறிவு கிட்டாவும் நம்புவதற்கோ படிப்பதற்கோ அறிவிக்கப்படுவதற்கோ தகுதியை இல்லாமல் போயிடும். அப்படித்தான் ஆகும். அப்ப என்ன இது சொன்னவர்கள் யார்? நீ பால் கொடு என்று சொன்னவர் யார்? நபி சொன்னார்கள். நீங்களா நம்மளா சொன்னோம்? எந்த நபியின் மீது ஒரு வாலிதா துயிருமிழ அவுலாக உன்ன அவுலை நீ காவிலை லிமன் அவாதையும் திம்பரவா பால்குடியை பூரணமாக்க வேண்டும் என்று விரும்புவது தங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 பரிபூர்ணமாக பால் கொடுப்பார்கள் என்ற வசனம் எந்த நபியின் மீது இழக்கப்பட்டதோ அந்த நபி அந்த வசனத்தை மறந்துவாங்களா? அப்படி மறந்து நபி ஒரு சட்டத்தை சொல்லி இருந்தால் அல்லாஹ் சும்மா இருப்பானா? சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய புதர் சிறந்தாக அழைத்திவத்திலும் பல நேரங்களிலே தன்னுடைய ஆய்வின்படி தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் அதை தப்பு முடிவு செய்திருக்கிறார். இருக்கா இல்லையா? இருக்குங்களா இல்லையா? பதிலே பிடிக்கப்பட்ட கைதிகளை வந்து சுதாரிதம் தங்களுடைய ஆய்வின்படி மன்னித்து திடீர வாங்கி விட்டார்கள். அல்ல தப்பு என்று சொன்னாரா இல்லையா? தப்பு. ஆனால் மன்னித்து விட்டேன், இனிமே அப்படி செய்யாதீங்க சொன்னாரா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கண் தெரியாத ஒரு சஹாபியை புறக்கணித்தார்களா இல்லையா? தாவாவுக்காக புறக்கணித்தார்கள். அல்லாஹ் தவறு என்று சொன்னாரா இல்லையா? தனது மனைவியின் விருப்பத்திற்காக அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை தன் மீது ஹலாலாக்கிக் கொண்டார்கள், அல்லாஹ் கண்டிக்கானா இல்லையா? மக்கள் ஏதாவது தங்களை பற்றி தவறாக சொல்லிவிடுவார்கள், வளர்ப்பு மகனின் மனைவி சொந்த மகனின் மனைவியை போன்று, எப்படி சொந்த மகன் தனது மனைவியை தராசு செய்துவிட்டால் அந்த மகனுடைய தகப்பன் அந்த மருமகனை திருமணம் செய்து கொள்ள முடியாதோ அப்படித்தான் ஆர்வத்திலே வளர்ப்பு மகன் தனது மனைவியை தராசு செய்துவிட்டாலும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அந்த பெண்ணை வளர்த்த தந்தை என்று நம்பி வைத்திருந்தார்கள், புனிதமாக கருதி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் அந்த சட்டத்தை மீறச்சும் மக்களே ஆகப்படி வளர்ப்பு தந்தை பெற்றெடுத்த தந்தையாக ஆக மாட்டார். நீங்கள் வளர்த்த ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண்ணை மன முடித்துக் கொடுக்க அவர்கள் இருவருக்கும் இடையிலே மனப்பிணக்கு ஏற்பட்டு விவாகரத்து ஆகிவிட்டால் இப்போது நீ விரும்பினால் அந்த பெண்ணை நீ மன முடிக்கலாம் என்ற சட்டத்தை நடிகை நீங்க முதல் அமல்படுத்த என்ன ஆகும்? அறவுலகமே புதிச்சிருமே. இதுநாள் வரை பல நூறு ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த ஒரு புனித மரபை முகமது மீறிவிட்டார் என்று சொல்வார்களே, பயந்தார்கள். மக்களை பயப்படுகிறீர்கள், நீங்கள் பயப்படுவதற்கு தகுதியானவன் அல்லா. அல்லா கண்டிச்சானா இல்லையா? ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியில் எந்த ஒன்றையும் மறைத்திருப்பார்கள் ஆனால் இந்த வசனத்தை மறைத்திருப்பார்கள். இந்த வசனம் அஹ்ஸாபுல் இந்த வசனத்தை மறைத்திருப்பார்கள், அபத்தத்தை மறைத்திருப்பார்கள். அவ்வளவு கோபமாக தான் கண்டித்திருக்கிறார், நபியை திருப்பியிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகலா நீங்க பால் கொடுங்க என்று சொன்ன விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு ஆய்வாக இருந்திருக்கும். ஆனால் என்ன செய்திருப்பார் அல்லாஹ் வந்தார், நபியினர்கள் எப்படி அனுமதி கொடுக்க போனது என்று ஓதப்படுகின்ற ஒரு வசனமாக நபியின் கண்டிப்பை அல்லாஹ் இறங்கி இருப்பான். அப்ப என்ன தெரியுது? எத்தனையோ விஷயங்கள் குர்ஆனில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவிலிருந்து அதற்குரிய தெளிவையோ அல்லது விசேஷமான அனுமதியையோ நாம் பார்க்கிறோம். என்னது இறக்கப்பட்டதோ அவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த சலுகை, அந்த சலுகையை அவர்கள் கொடுத்தார்கள். இப்ப அடுத்து இவங்களுக்கு ஒரு சிக்கல், ரெண்டு சிக்கலை சொல்றாங்க. இந்த அறிவு பொதுவும் நீங்க கொடுத்து பாருங்க, ஆனா அறிவு விட்டவர்களா பெரும்பான்மையான சகாவாக எப்படி விலகினார்கள் இந்த சம்பவத்தை? இது சாலிமுக்கு கொடுக்கப்பட்ட தனி சலுகை சிறப்பு, அந்த பிரச்சனை மற்றவங்களுக்கு கிடையாது என்று தானே விளங்கினார்கள். ஏன் நீங்க பொதுவு கொண்டு போறீங்க? நம்பர் ஒன்று. இரண்டாவது என்ன சொல்கிறார்கள், வீட்டுக்கு வர்றதே வெறுக்கிற அபூதைவா பால் குடிக்கும் சொன்னா ஒதுபா? சின்ன குழந்தைக்கு பால் கொடுத்தா இருக்கிற உணர்வு ஒரு பெரிய ஆம்பளைக்கு பால் கொடுத்தா வருமா அப்படின்னு கேட்கிறீங்களே கேள்வி, என்ன ஒரு அநியாயமான கேள்வி இது! ஏனென்றால் இந்த ஹதீஸுடைய பல வரலாற்று தொடர்களை பார்க்கும் பொழுது ஜுஹரியுடைய சகோதரர் முஹம்மது பின் அப்துல்லா தனது தந்தையின் மூலமாக அறிவிக்கிறார், சஹிதா தனது பாலை ஒரு சிறிய பாத்திரத்தில் குடிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பாலை சிறிய பாத்திரத்தில் கலந்து தொடர்ந்து 5 நாள் சாலை கொடுத்தார்கள், தொடர்ந்து கிண்ணத்தில் கொடுத்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லையா? அப்ப நீங்க எப்படி நேரடியாக குடித்ததாக இந்த அறிவித்து இருப்பீங்க? ஒன்று நேரடியாக கொடுத்ததுல பார்த்தாங்க கிடையாது. நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த அறிந்த பல நேரங்களில் நம்ம வந்து ஓரளவுக்கு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இப்ப நான் மாட்டு பால் குடிச்சேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாட்டு மடியில் போய் குடிச்சது அர்த்தமா? நான் உடனே பால் குடிச்சேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், என்ன அர்த்தம்? அப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி குடித்தல் என்ற வார்த்தை வித்தியாசப்படும். நான் பொது சேவையை முடிச்சேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. எப்ப முடிச்சார்? நாயகத்து மேல முடிச்சாரா? நான் கடல் சேவையை முடிச்சேன்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன அர்த்தம்? ஒன்றாம் சேவைக்கு மாதிரி தரையை விட்டு முடிச்சாருன்னு அர்த்தம். அள்ளி முடிச்சாரு. அடுப்பாளர்ல பால் வச்சு குடிச்சுக்க வாங்குறாரு. அப்பதான் பெரிய தட்டில பால் கட்டி வச்சிருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? தம்பி அடுப்பாளர்ல பால் வச்சுப்பா தட்டில குடிச்சுக்க வாங்குறாரு. நீங்க சொன்ன தண்ணியில பால் இருக்கு குடின்னு சொல்லி கூத்தாங்க வச்சுக்கிறேன். அறிவாளியா இவன் என்ன சொல்றீங்க? இப்ப தட்டியில பால் இருக்கு குடினா உனக்கு தேவையான அளவு கீழத்துல ஊற்றி பாத்திரத்துல ஊற்றி கிளாஸ்ல ஊற்றி குடி. அப்ப ரசூலுல்லாஹி ஒரு பெரிய வாலிபருக்கு பால் கொடுக்கும்படி சொல்கிறார்கள் என்றால், அப்ப அந்த பெண்ணுக்கு எல்லாத்துல டக்குனு புரியல. யார சூழலா? எப்படி நான் பால் கொடுக்கறது அப்படிங்கிறாங்க. நீ எப்படி கொடுப்பதற்கு எனக்கு தெரியல. அவ புரிஞ்சுக்கிறாங்க. அதான் நமக்கு அறிவுறுத்தாங்க. பாத்திரத்துல கலந்து அஞ்சு நாளா கொடுக்கறாங்க. தொடர்ந்து சாதி புரியுறாங்க. அவங்க வெறுத்தார் என்பது எப்படி கற்பனை செய்தார்கள் விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னோம். ஆனா ஏன் வெறுத்தார்கள், எதற்காக வெறுத்தார்கள், வெறுப்பு எப்படி வந்தது, அதை நம்ம சொல்றோம்னு சொல்ல போறாங்க. ஏன் வந்தார்கள்? அட அறிவாளி, குழந்தையா இருந்ததுல இருந்து வளர்ந்துட்டு வர்றாரு. இது நாள் வரைக்கும் உள்ளார வந்திருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் உள்ளாரதான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒன்னாவே தூங்கி இருந்தாங்க. அப்படித்தான் வரும். நாங்க எல்லாம் ஒரே வீட்டுல தூங்குவோம். யாரும் சொல்லலாம். நான் எப்போதும் வீட்டுல இருக்கிற மாதிரி சாதாரண ஆடையில இருப்போம். வருவாரு, போவாரு, இருப்பாரு, அம்மா இருப்பாரு, எல்லாரும் இருப்பாங்க. அல்லாவின் தூதரே, இப்போது உங்களுக்கு தெரியுமே அந்த சட்டம் இறங்கி விட்டது. இந்த சட்டம் வளர்க்கும் மகனாக இருந்தாலும் இப்ப என்ன செய்யக்கூடாது? ஹிஜாப் இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற சட்டம் வந்து விட்டது. அல்லாஹ்வின் சட்டத்திற்கு நாம் மாற்றம் செய்தவர்களாக ஆகிவிடுவோமோ, வளர்க்கும் மகனுடைய பிரியத்தால் அந்த சட்டத்தை மீறி விடுவோமோ என்ற பயம் அவர்களுக்கு என்ன இல்லை. ஸ்டாலின் உள்ளார வந்துட்டு போறாரு சொல்லிட்டு ஸ்டாலின் மேல நெருப்போ, மனைவியின் மேல சந்தேகமும் இல்ல. என்ன இருந்தது? ஆசியா எடுத்து வளர்த்துட்டோம். இத்தனை நாள் கூட இருந்துட்டாரு. இது நாள் வரைக்கும் ஒன்னாதான் படுத்தோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா இருந்தோம். இப்ப திடீர்னு இவர் வரக்கூடாதுன்னு கருத்தா? இவர் என்ன நினைப்பாரு? சரி, அவர் என்ன நினைக்கிறாரோ நம்மால அவரை புரிஞ்சு இருக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுகிறோமோ என்ற பயம் சாலிமுடைய அபூஹுதை சாமியின் உள்ளத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுறே, எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுவார். வழியை சொல்லுங்க. ஓடி வர்றாங்க. யாரு புரிஞ்சுச்சா நான் சொல்றது? அல்லாஹ்வுடைய தக்வா, ஈமான். இருவரும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பேணக்கூடியவர்களா இருந்தார்கள் என்பதற்குரிய ஈமானை அடையாளமாக இது. அல்லது மனைவி யாரோ ஒரு அம்மியோட தரிச்சிருக்கிறாங்க, அது கணவனுக்கு பிடிக்கிறாங்க, சரி அப்படி அர்த்தம். அப்படி விளங்க முடியுமா? ஏன் இதனால வரைக்கும் என்ன செய்து கொண்டிருந்தார் சாரின் அபு ஹனீஃபா? அவர் இருக்கும் போதே வந்து கொண்டிருந்தாரு. ஒன்னால இருந்தாரு. இப்ப அவருக்கு வெறுப்பு வருதுன்னா ஏன் வெறுப்பு வருது? என்ன வார்த்தை இருக்கு முன்னாடி? அல்லாஹ்வுடைய சட்டம் இறங்கி விட்டது. இப்ப நாம என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்றது, நாளுக்கு நாள் இந்த சட்டத்தை மீறிடுவோமா? எவ்வளவு பெரிய பாவம்! நபியினுடைய காலத்தில் இறக்கப்பட்ட ஒரு சட்டத்தை மீறுவது என்பது சாதாரண விஷயமா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்துக்குள்ளார வந்துட்டாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் அவர்களை விடுதலை தேடி வர்றாங்க. ஒரு சஹாபி அப்படித்தான் ஓடி வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலக்கு ஹலக்கு ஹலக்கு, நாசமா போயிட்ட நாள் அப்படிங்கிறார். இன்னைக்கு இந்த காலத்து மக்களா இருந்த 1000 ஒண்ணு சேர்த்து எழுதிங்க, சேர்த்து எழுதிங்க. நடந்தது ஒன்றுதான். பயந்தார். மாயின் எப்படி ஓடி வந்தார்? மாயின் தெரியுமா? ராவிரி அப்படின்னு எப்படி ஓடி வந்தார்? அல்லாவின் தூதரே சுத்தப்படுத்துங்கள், மாயின் கட்டியில் போட்டு என்னை விரட்டாதீர்கள், நான் சாட்சி வரைய வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட குடும்பங்கள், அப்படிப்பட்ட சமுதாயங்கள் சகாதார்கள். நான் ஒன்பது வருஷத்தை செய்ய விரும்பல. அவங்க நான் சொல்ல கேட்டேன், அப்படியா பாருங்க. சரி, ஒரு அடிமையை உரிமையிட்டு யார சொன்னா எங்க போவேன், எனக்கு ஏன் பிழை தவிர என்ன தவிர வேற யாரும் எனக்கு அடிமை. நான் எனக்கு தான் என்னவாக எனக்கு வேற யாரும் அடிமை கிடையவே கிடையாது. நான் தான் நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிறேன். அப்படியா? அப்ப நீங்க 60 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்தது யார சூழல்னா மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கறதா? நான் இங்க போவேன் மிஸ்கினுக்கு சாப்பாடு நானே கழுந்த பக்கீர். சரி, 60 நோம்பு வச்சிரு. யார சொல்ல பிரச்சனையே அதனாலதான் வந்துச்சு. 30 நோம்பே வைக்க முடியல, அதுல இப்படி ஆகி போச்சுன்னு சொன்னா 60 நோம்பு நான் உணவு வைக்கணும்னு சொன்னா என்ன தெரியாது. யார சொல்லுங்க, எதாவது ஆகிற மாதிரி காரியத்தை சொல்லுங்க. உங்களுக்கு அங்கேயே உட்கார விட்டாங்க சொல்லுங்க. அப்படியே வந்துட்டாரு சொல்லுவாப்ப. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிறந்தாவுடைய பேருக்கு மனதெல்லாம் வந்துச்சு. எப்பா அல்லா வந்து அவனுக்கு விருதுகளை கொடுத்துருப்பா. இந்தாப்பா பேருத்துமணம் வந்து எடுத்து போய் தர்மம் பண்ணிருப்பான். அவர் வாங்கிட்டாரு பேருத்துமணத்தெல்லாம் முட்டையெல்லாம் நல்லா கட்டிட்டாரு. யார சூழல்லா மாபெயின் லாபத்தையும் மதீனத்தை அப்பறமி மதீனாவுடைய இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையிலே என்ன விட பக்கீரை யாரும் தெரியல. சூழல்லா நான் யாருக்கு போய் சரதா போகுது லட்சம் லட்சம் நாங்க செஞ்சினே வச்சிருப்போம். அது நீனே வச்சு போட்டான். அல்லாவுடைய தூதர் சொல்லாலேசிடம் அல்லா ஒரு விஷயத்தை செய்தார், அதை அல்ல அங்கீகரித்து விட்டால் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலுகையாக ஆகின்றீர்கள். பொது சட்டத்திலிருந்து ஒரு சலுகையாக ஆகின்றீர்கள். அது சலுகை ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மாதிரி விசேஷமான சலுகை இருந்துச்சு. குர்ஆன்ல தான் 4 வளைக்கு மேல கட்டக்கூடாதுன்னு இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதார மனங்கள் செய்தார்கள், 11 மனைவிகளை வைத்திருந்தார்களா இல்லையா? அப்ப குர்ஆனுடைய சட்டத்தை மீறினவங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நபிக்கு என்று சில சலுகைகள் இருந்தன, நபி சில சகாபாக்களுக்கு என்று சில சலுகைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சலுகையில நம்ம பின்புறணிக்கலாமா? கேவலப்பட்டு திரும்பி வர வேண்டியதான். அப்ப அதனால இந்த ஹவுலைனி காவிலைனி என்பது பொது சட்டம். அதிலிருந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட்டவர்கள் யார்? சாலிமும் சகலாவதும். அவ்வளவு உதைவா வெறுத்தது எதற்காக அல்ல, ஒரு அந்நிய ஆண் வந்து போகிறார் என்பதற்காக அல்ல. இஸ்லாமின் சட்டத்தை தாலிமின் மீது உள்ள விருப்பத்தால் நாம் மீறி விடுவோமோ என்று அந்த தத்துவாவின் அடிப்படையில் வைத்தார்கள். புரியுதா? இப்ப பாருங்க ஹதீஸ், சஹி முஸ்லிம்ல உள்ள ஹதீஸ் சஹல் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஆயிஷா அறிவிக்கின்றார்கள். காசிம் சஹாபி பெண்மணிகளையே இவங்களே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பல ஹதீஸை எடுத்து வருவாங்க. எதுக்கு எடுத்து வருவாங்க அப்படின்னு சொன்னா, பாருங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே இந்த ஹதீஸின் மேல ஆட்சேபப்பட்டிருக்கிறாங்க சொல்லிட்டு. எப்படி? அப்ப ஆயிஷா ரலியல் தவறா புரிஞ்சுட்டு சொல்றேன். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்பவர் சட்ட நுணுக்கங்களை அறிந்தவர். நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை இதே மனிதத்தில் சொல்லியிருக்கிறேன். ரசூலுல்லாஹ்விடமிருந்து குர்ஆனுடைய வசனத்துக்கு மாற்றமான ஒரு வார்த்தையை கேட்டால் உடனே கேள்வி கேட்பாங்க. யார சொல்லுங்க, குர்ஆன் எப்படி இருக்க, நீங்க எப்படி சொல்லிக்கிற வேண்டாம் என்று கேட்டு. ஒரு 3-4 சம்பவத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு சம்பவம் என்ன, ரசூலுல்லாஹி சொன்னார், யாராவது கேள்வி கேட்கப்பட்டால் அவர் அழிந்து விடுவார் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னார். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கல, யார சொல்லுல்லா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானே பசவுபு யுஹாஸபு ஹிஸாப யஸீரான் சொல்லிட்டு ரபிசுல்லாஹி சொன்னாங்க. ஆயிஷாவே இன்னமா ஜாலிக்கல் அது விசாரணை இல்ல. அல்லாஹ் சொல்லுவா என்னப்பா இப்படி செஞ்சில, அப்படின்னு 2-3 பாவங்களை அப்படியே எடுத்து சொல்லுவோம். அந்த மனிதன் அப்படியே தர கொஞ்சம் சேர்த்து பரவாயில்ல உங்க நிறைய நண்பர் கட்டிப்போம் அப்படின்னு அல்லாஹ் அனுப்பிடுவான். அது ஆயிஷா. புரியுது? அதே போல சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான், செய்கின்ற காரியங்களை அவர்கள் செய்வார்கள், அவர்கள் உள்ளமோ பயந்ததாக இருக்கும். இந்த வசனத்தை ஒன்றோட யார சொல்லுதா? அப்ப பாவத்தை அல்லாஹ் பயந்து இருந்தா போதுமா இருக்கு. அப்படியா வேணும் இந்த ஆயத்துக்கு? புரியுதா? நேரடி அர்த்தத்துக்கு மாற்றமா நேரடி அர்த்தத்துல வந்து ஏதாவது குழப்பம் இருந்தா உடனே கேட்கிறாரு ஆயுதாங்க நடக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நல்லவர்கள் நன்மைகளை செய்யும் பொழுது இந்த நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று பயத்தோடு செய்வார்கள். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் புரியாத உடனே கேட்கக்கூடிய பெண்மணி தான் யாரு? சுட்டு உள்ள பெண்மணி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தான் அறிவிக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? சஹலா பின்து சுஹை இப்னு அமர் நவீனத்திலே வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே சாலிம் முழுமையான ஆணாக இருந்தார் இருந்தார். ஆண்களுக்கு புரியக்கூடியதெல்லாம் இப்போது இவருக்கு புரிந்து விட்டது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதா? என்ன சொல்லுவீங்க இப்ப? குழந்தையிலிருந்து வளர்ந்து இருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஜெஸ்ட் பாலியலா இருக்கிறாரு, ஜெஸ்ட் இப்பதான் பருவம் வளர்ந்துருக்கிறாரு, அப்பதான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். சொல்றாங்க இப்ப வாழிமமாய அளவு முடிஞ்சா இப்ப என்ன செய்யறது? உள்ளத்தில் உள்ள அது போய்விட்டது. எது போயிட்டு? அந்த பயம். இவங்க என்ன சொல்றாங்க? உள்ளத்தில் உள்ளது சென்று விட்டது என்றால் எது சென்று விட்டது? அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறிவிடுவோமோ மீறுகிறோமோ என்று பயமுறுத்து பாருங்க. பால் குடி உறவை ஏற்படுத்தி விட்டார்கள். எனவே இப்ப ஹிஜாபுடைய சட்டம் என்ன? நம்ம அல்லாஹ்வின் சட்டத்தை மீறியவர்களாக ஆக மாட்டோம். அப்ப இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது குறித்த மூத்த மார்க்க அறிஞர்கள் இது சாலிமுக்கு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஹதீஸ், அவர்கள் கொடுத்த தனி சலுகை. இதுல வேற யாருக்கும் எந்த விதமான சலுகையும் இல்லை. அப்ப சாலிம் யாரு என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு நம்ம அந்த விளக்கங்களை சொன்னோம். அது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் மட்டும் படிச்சுக்காரு, இன்ஷால்லாஹ் முடிச்சுப்போம். இந்த ஹதீஸ் புகாரி வருது. இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், அபூ ஹுதைபா இப்னு உத்பா இப்னு ரபியா இப்னு அப்த ஷம்ஸ், அதாவது நபியுடைய அதே குடும்பத்தில் வரக்கூடிய வகான மிம்மன் ஷஹித பத்ரன், இவர் யாரு? பத்ரல கலந்து கொண்டவர். மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிடத்தில் தமன்னா சாலிமன், இவர் சாலிமை தனது வளர்ப்பு மகனா இவனாக ஆக்கிக் கொண்டிருந்தார். புரியுதா? விவாசனம் இதெல்லாம் படிச்சு காட்டுங்க மக்களுக்கு. என்னைக்காவது படிச்சு காட்டுங்களா? இந்த ஹதீச மறுக்கின்ற எத்தனை சபைகளில் இந்த ஹதீச படிச்சு காட்டுங்களா? படிச்சு காட்டுறதா? இங்கே சாலிம் யார் தெரியுமா? அவர் ஆண்கள் அடைகின்ற அபூர்வத்தை அடைந்தவர், மீசை உடைத்தவர், ஆண்களுக்கு தெரியும் விஷயம் எல்லாம் அவருக்கு தெரிந்து விட்டது. நம்பியே அவர் இந்த வராது. அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க.
உடனே இந்த அம்மா என்ன செய்யறாங்க? ரசூல் அட்ட போறாங்க. அல்லாஹ்வுடைய சூதரே, இந்த சாலிமத்துக்கெல்லாம் வர்றாரு, அது என் கணவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த சாலிமை பொறுத்த வரைக்கும் அவன் அம்மா எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அண்ண சாலிமன் கது பலக மா எவ்வளவு ரிஜால், ஒரு ஆண்கள் எதை அடைவாரோ அந்த பருவத்தை அவர் அடைந்து விட்டார், முழு ஆம்பளை ஆகிவிட்டார். அக்கள மா அக்களு, ஆண்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் விளங்குமோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நல்லா விளங்கக்கூடிய பருவத்தை அடைந்து விட்டார். அண்ணகு எதுகுள்ள அலைனா அவர் எங்க வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அன்னபி நப்சி அபி ஹுதைபா மின்தாளிக்க செய்யும், என் கணவருடைய மனசுல இதுல ஒரு அதிருப்தியும் ஒரு கோபத்தையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு முறையிடுறாங்க.
எப்படிப்பட்ட கெட்ட எண்ணம், எப்படிப்பட்ட கெட்ட சிந்தனை! நியாயமானால்தான் நீங்க மறுக்கிற அந்த ஹதீஸ் முழுசா படிக்கிறேன். இதே புகாரியுடைய ஹதீஸ் எப்படி வருது? ஒருவா அறிவிக்கின்றார்கள், சாலிமை தனது மகனாக ஆக்கி வளர்த்துக் கொண்டிருந்தார். தமன்னா சாலிமன். அது மட்டுமல்ல, தனது சொந்த தம்பியினுடைய மகளை அவருக்கு மனம் முடித்துக் கொடுத்திருந்தார். வாழ்க்கை பித்தாகி என்ன சொல்றாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்க. இப்ப சாதாரணமாக இன்றைக்கு இந்தியர்களுடைய கலாச்சாரத்தை சொல்ல, உங்க சொந்த மகனுடைய மருமகளை எப்படி நீங்க பாக்குறீங்களோ அப்படித்தான் உங்க அண்ணன் பிள்ளையினுடைய மனைவியையும் பாக்குறாங்க. பொதுவா வழக்கம் புரியல உங்களுக்கு. இப்போ நீங்க பெற்றெடுத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த மருமகளை எப்படி நீங்க பாக்குறீங்க? வீட்டுக்கு வரும்பொழுது இச்சையுடைய பார்வை வருமா வராது? அதே போலதான் பெரும்பாலும் ஒரு பேருந்தான ஒரு உறவிலே உங்களுடைய அண்ணன் தம்பியினுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு, அப்புறம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு, எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு தான் மனைவி கூட்டிட்டு வந்தா அந்த சர்ச்சா அந்த பெண்ணை வந்து இச்சையோட பார்ப்பாரா? அப்ப அவன் என்ன பிரச்சனை இல்லை? அல்லது இந்த பையன், இந்த உதாரணத்துக்கு அதாவது இந்த பையன் அல்லது எப்படி வைங்கிற ஒரு மகன் தன்னுடைய சர்ச்சாவுடைய மகனோ தன்னுடைய பெரியத்தாவுடைய மகனோ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தன்னுடைய கணவனோட வீட்டுக்கு வருது. இப்ப அவரை பார்க்கும்போது வீட்டுல வர்றாரு, மனைவி இருக்காங்களே அப்படின்னு வருமா? பொதுவா வருமா? ஏன் தன்னுடைய மகனையோ தன்னுடைய தம்பியுடைய மகனையோ முடிச்சவர். அப்ப அந்த வகையில ஒரு நெருக்கம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் ஷரீஃப் அந்த நெருக்கத்திற்கு வரமா போடும், இஸ்லாமிய ஷரீஃப். அப்ப இங்க என்ன நடந்திருக்குது சொல்லுங்க. சாலிமை வளர்ப்பு பிள்ளையாக எடுத்து வளர்த்திருக்கிறார். அவர் வளர்ந்து பெரியாராக ஆன போது என்ன செய்திருக்கிறார்? கல்யாணம் பண்ணி கொடுத்தவாறு இவர் அது யார? தனது சொந்த சகோதரனுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறார். புரிஞ்சவங்களுக்கு இவங்க சாலிமுக்கு டிபினேஷன் கொடுக்கும் பொழுது சாலிமுக்கு வந்து விளக்கம் சொல்லும் போது யார் மாதிரி சொல்லுவாங்க? யாரோ ஒரு மூணாவது ஆளு எங்க இருந்தோ விலாசம் தெரியாம உள்ளார வந்துட்டு போற ஆள் மாதிரி. மார்க்கத்தை குழப்ப வேண்டும், அப்பாவிகளை கெடுக்க வேண்டும், அவர்களது உள்ளங்களில் ஹதீஸை பற்றிய நிராகரிப்பை சந்தேகத்தை குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக கேடு கேட்ட ஒரு விளக்கம் அல்லவா, வியாக்கியானம் அல்லவா இது? இவ்வளவு தெளிவா புகாரியுடைய ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. சாலிமை வளர்ப்பு பிள்ளையாக ஆக்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு தனது சகோதரனுடைய மகள் ஹிந்து பித்து வலிமாவை மனம் முடித்துக் கொடுத்திருந்தார். அவங்க சாரி வந்து ஒரு அன்சாரி பெண்ணுடைய ஒரு அடிமையாக இருந்தார்கள் பரவப்பட்டது. இப்படிலாம் அங்கே இருக்கும் பொழுது கமா இது சொல்றாங்க யாரு? ஐஸ்வர்யா கமா சம்பந்தம் நபி சொன்னாலும் செய்த எப்படி நபி சொன்னாலும் செய்த வளர்ப்பு குழந்தையாக ஆக்கி வைத்திருந்தாரோ உக்கால மத்தமன்னா அல்லது ஜாகிரியை ஜாகிரியாவில் யாராவது குழந்தையை தத்தெடுத்துக் கொண்டால் மக்கள் அவரை அந்த தந்தையை அவருடைய சேர்த்து வளர்ப்பு தந்தையை சேர்த்து அழைத்துக் கொண்டிருந்தார்கள். இவர் செத்து போயிட்டா அவருக்கு சொத்து, அவர் செத்து போயிட்டா இவருக்கு சொத்து என்று இருந்தது. அந்த அவசரத்தை இறங்கினார். பிள்ளைகளை தந்தையோடு சேர்த்து தான் நீங்கள் அழைக்க வேண்டும் என்று. இப்ப எனவே எல்லாரும் அவங்களுடைய தந்தையுடைய பெயருடைய சேர்த்து விட்டார்கள். அகற்றி யாருக்கு தந்தை தெரியலையோ அந்த காலத்துல போறத இருந்து கொண்டு வந்திருப்பாங்க, குழந்தைகளா இருந்து கையில் வந்திருப்பாங்க, தந்தை தெரிஞ்சிருக்காது. அப்ப அவர்களை சகோதரர் நண்பர் என்று சொல்லப்படும். இந்த நேரத்துலதான் சஹலாவிற்கு சுஹைல் இப்னு அம்ர் அல்குரஷி வருகிறார்கள். யார் இருக்க? அபு ஹுதைபாவுடைய மனைவி. நபியிடத்தில் இருந்து யார சொல்லா இன்னா புன்னாடா சாலிமன் வலதா, சாலிமை பிள்ளையாக பார்த்தல்லவா நாங்கள் வளர்த்து வந்தோம்.
கோபம் வருது
ஒரு வளர்ப்பு பிள்ளையுடைய பிரியத்தால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுகிறோமே என்ற கோபம் கேட்க வருத்தப்படுது. அது எனக்கு அர்த்தம் நேரான அர்த்தம் சொல்லுங்க. இந்த அதீத மொத்தமா படிச்சுக்காங்க அர்த்தம் நியாயமா? அப்ப ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் தனது தூதரை எதில் அங்கீகரித்தானோ அது கண்டிப்பாக மார்க்கமாகும். அதை நம்புவது அல்லாஹ்வின் வேதத்தை நம்புவதாகும்.
நீங்கள் நவீன ஈமான் கொண்டீர்களா, சஹாபாக்களை ஈமான் கொண்டீர்களா,
அந்த குர்ஆன் ஹதீஸை நமக்கு பாதுகாப்பு கொடுத்த கண்ணியத்திற்குரிய தாபியங்கள் இமாம்களை நீங்கள் நம்புகிறீர்களா, ஏற்றுக்கொள்கிறீர்களா, அல்லது யஹூதிகள் முனாஃபிக்குகள் முஷ்ரிக்குகள் நசரானிகளை நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சரி நான் கேட்கிறேன், ஒரு ஹதீஸ் நுழைக்கப்பட்ட இட்டு கட்டப்பட்ட அல்லது எதுக்குமே சாத்தியம் இல்லாத ஒரு ஹதீஸ் என்று இருக்குமேயானால் அது எப்போது விமர்சிக்கப்பட்டிருக்க வேண்டும்? அது எப்போது விமர்சிக்கப்பட்டிருக்க வேண்டும்? சஹாபாவுடைய காலத்திலே விமர்சிக்கப்படுவது அல்லது சஹாபாவிலிருந்து இப்படி சொல்றீங்க, நீ சொன்ன மாதிரி வேற சஹாபி அறிவிக்கலையே, அல்லது நீ இந்த சஹாபியிலிருந்து கேட்டதுக்கு வேற யாரு உனக்கு சாட்சி என்று அது ஒரு அறியப்படாத ஒரு சம்பவமாக இருந்திருக்கும் வேணால், புரியப்படாத ஒரு சம்பவமாக இருந்திருக்கும் வேணால் என்ன செஞ்சிருப்பாங்க? என்னப்பா நீ இப்படி சொல்ற அப்துல்லாவுக்கு மசூத் ரதி கேட்டதா, அல்லது ஆயிஷா ரதி இப்படி கேட்டதா, ஒன்ன மாதிரி எத்தனை மாணவர்கள் இருந்தார்கள், அவங்க யாரும் இப்படி அறிவிக்கிறேன் என்று எப்போது விமர்சனம் செய்யப்பட்டிருக்கும்? இது ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்ட காலத்தில் தொடக்கத்தில் விமர்சிக்கப்பட்டிருக்கும். அப்ப அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு நாம் அப்பாற்பட்டு இருந்ததால் தான் இந்த ஹதீஸ் எந்த ரெண்டு நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இதுல சஹீஹ் புகாரில சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டு. அப்ப அதனாலதான் அப்ப இந்த ஹதீஸ் இது ஒரு இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணான ஒன்றாக அல்லது இல்லாத ஒரு சம்பவமாக இருந்திருக்கிறதால் எப்போது விமர்சிக்கப்பட்டு பொய் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஹதீஸ்களின் அறிவிப்பின் காலத்தில் எப்ப கிடையாது, 1400 வருஷத்துக்கு இன்டர்நெட்ல பார்த்து மிஷன்ல ஒருத்தாரி இந்த ஹதீஸை எடுத்திருக்கிறான், ஜோடால ஒருத்தர் ஹதீஸை எடுத்திருக்கிறான், உடனே நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் இந்த ஹதீஸ் ஜஹால். அப்ப ஆகவே கண்ணியத்திற்குரியவர்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை கவனமா யோசித்துக் கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களை அவர்களுடைய அந்த கண்ணியத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை தருவாராக. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதே முஸ்லிமுடைய ஹதீஸ்ல, நீ அவருக்கு பால் கொடுத்து விடு, அபூ ஹுதைபாவுடைய உள்ளத்தில் உள்ளது சென்று விடும். அதாவது என்ன, அந்த பாலுற்ற உணர்வு சென்று விடும். அதே போல போய் பால் கொடுக்கிறாங்க, இப்ப அபூ ஹுதைபாவுடைய உள்ளத்திலே அது இல்லை, அதாவது அந்த குற்ற உணர்வு இல்லை. அப்ப அந்த சஹாபாக்கள் தீனுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தோடு அவர்களை நாம் புரியும் பொழுது, அந்த ஒரு ஹதீஸை அதனுடைய முழு கருத்துகளோடு வாக்கியங்களோடு நாம் புரியும் பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படாது, அல்லது அது அல்லாஹ் படைத்த இயற்கை நெறிக்கு முரணாக இருக்காது, அது சர்ச்சை செய்யப்படக்கூடிய ஒரு விமர்சனமான ஒரு ஹதீஸாக இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை காட்டுவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப் இலைக்.